நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லும் மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசிநந்தி தேவர், நற்றால் காசிநந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொர்வ சமாதி அடைந்த நேருலகம் முயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம், வழமை போல சத்சங்கத்துக்கு வந்த கேள்விகளுக்கு விடை காண்போம் என்று இரண்டு அன்பர்கள் கேள்வி எழுதியிருக்கின்றார்கள். அது இரண்டு கேள்வியாகவும் பார்க்கலாம், மூன்று கேள்வியாகவும் பார்க்கலாம், அதற்கு விடை காண்போம். முதலாவது கேள்வி, எங்களுடைய குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு விடயம் இன்று, அது என்ன மாதிரி என்றால், அது ஒரு கருத்து பகிர்வுக்காக இங்கு எடுக்கின்றோம். நேற்று வரை எங்களுக்கு நாளை ஒரு நிகழ்வு இருந்தது, நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வு குடும்பத்துக்குள், குடும்பத்துக்குள் என்றால் எங்களுடைய சுற்றத்தாருக்குள். இன்று அதிகாலை அந்த நிகழ்வு தடைப்பட்டது, நாளை நடக்கும் நிகழ்வு. அதற்குரிய காரணம் என்னென்றால், அதே சுற்றத்தாருக்குள் ஒரு இறப்பு வீடும் வந்திருக்கின்றது. இதை அவர்கள் கருத்து பதிவாக தரவில்லை, அவர்கள் தங்களுடைய செய்திகளாக தந்தார்கள் எனக்கு இன்று காலை. அதை நாங்கள் சொல்ல வேண்டும், நாங்கள் சைவ சித்தாந்தத்துக்குள் இருக்கின்றோம், படிக்கின்றோம், கேட்கின்றோம், சிந்திக்கின்றோம், அதை விட கிரியா யோகா செயல்முறை பயிற்சியில் இருக்கின்றோம். ஆகவே இந்த இன்று வந்த அந்த செய்தி என்ன, நேற்று வரை நாளை ஒரு இன்பமான நிகழ்வு நடைபெற இருந்தது, எல்லோரும் அதற்கு தயாராகின்றார்கள் ஒரு சுற்றத்தாருடைய ஒரு குடும்பத்தில். இன்று காலை அந்த நிகழ்வு தடைப்படுகின்றது. இந்த நிகழ்வுக்கு உலகத்தில் எல்லா இடங்களிலிருந்து மக்களும் வந்து விட்டார்கள், சுற்றத்தார்கள். ஆனால் அவர்களுடைய நெருங்கிய உறவினர் ஒருவர் இறந்து விட்டார், ஆதலால் அந்த நிகழ்வு நாளை தடையாகின்றது. இது எவ்வளவு அருமையான ஒரு சிந்திப்பதற்கு ஒரு விடயம். இந்த நிகழ்வு நடந்தவுடன் நிச்சயமாக என்னுடைய மனக்கண் முன் பலரும் துன்பத்தில் வாடுவார்கள். அது என்ன துன்பம் என்றால், கூடுதலான அளவு அந்த இறந்தவர் இறந்து விட்டாரே என்ற துன்பம் அல்ல, அந்த மகிழ்வான காரியம் தடைப்பட்டு விட்டதே என்ற துன்பம். இதுதான் உலகம். ஆனால் இதை எனக்கு சொன்னவர், இந்த செய்தியை சொல்லும் போது அவருடைய முகத்தை உற்று அவதானித்தேன். மிகவும் இன்பமாக இந்த செய்தியை சொன்னார். அதையும் அறிவேன். அதற்கு காரணம் என்னவென்றால், என்னுடைய தொண்டு நாளை தடைப்பட்டு விடக்கூடாது. நான் இந்த சத்சங்கத்தில் இருப்பது, நேரடியாக இருப்பது தடைப்பட்டு விடக்கூடாது என்பதாகத்தான் நிச்சயமாக இருக்கும். இப்போது நாங்கள் இந்த கேள்விக்கு மீண்டும் வருகின்றோம். இந்த கேள்வியின்படி இந்த குடும்பத்தில் கண்டி நிகழ்வும் நடைபெற்றது. நேற்று இருக்கும் வரை இன்பமான நிகழ்வுக்கு நாளை தயாராகின்றனர். இன்று மீண்டும் இன்று காலை ஒரு துக்க செய்தி, அதனால் அந்த இது தடைப்படுகின்றது. இந்த குடும்ப அங்கத்தவர்களுக்குள், இந்த குடும்பம் என்று சொல்வது அவர்களுடைய உறவினர்கள், சுற்றத்தார்கள் எல்லோரையும் வைத்துத்தான் சொல்கின்றேன். நாங்கள் நினைத்து பார்ப்போமாக இருந்தால், ஒரு இன்ப நிகழ்வு துன்பமாகின்றது, அதாவது அந்த நிகழ்வு தடைப்படுகின்றது. உண்மையாகவே அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவர் இறந்து விட்டார், அது துன்பமான செயல். இதை அங்கிருக்கும் ஆன்மாக்கள் எல்லோரும் எப்படி எடுப்பார்கள் என்று சிந்தனை செய்து பார்த்தால், கூடுதலாக துன்பமாகவே எடுத்துக் கொள்வார்கள். அதிலும் கூடுதலாக அந்த இன்ப நிகழ்வு தடைப்பட்டதை துன்பமாக எடுப்பார்கள். கூடுதலாக அந்த இறப்பை விட இது உலக நியதி. ஆகவே நாங்கள் சித்தாந்தம் படித்துக் கொண்டிருக்கின்றோம், கிரியா யோகத் வழி வழிகின்றோம். இவற்றை சிந்தித்து பார்க்கும் போது, இந்த நிகழ்வுகளில் நாங்கள் இந்த நிகழ்வுகளிலிருந்து என்ன அறிகின்றோம்? படித்ததை வைத்து எங்களுக்கு நாங்கள் சிந்தனை செய்வோம். இந்த ரெண்டு நிகழ்வுக்கும் காரணம் இறைவன் தான். இதை படித்திருக்கின்றோம், ஆனால் சிந்தித்தோமா, அதை பற்றி தெளிந்தோமா என்பது இன்னும் தெரியாத நிலையாக இருந்தாலும் படித்து விட்டோம். இப்போது இந்த நிகழ்வை வைத்து நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் செய்பவன் இறைவன் தான். ஆகவே இந்த நிலையில் இந்த நிகழ்வு நடப்பட இருந்ததற்கும் அது தடை பெற்றதற்கும் உரிய காரணம் எங்களுடைய சித்தாந்த முறைப்படி அது எங்களுடைய அந்த ரெண்டு ஆன்மாக்களுடைய வினைகள். ஆகவே அதை பற்றி சிந்தித்து நாங்கள் துன்பப்படுவதும் இன்பப்படுவதும் எங்களுடைய வினைகள். இதுதான் நடைபெறுகின்றது. உலகத்தை சிந்திப்போம். இப்படியான நிகழ்வுகள் வரும்போதுதான் நாங்கள் மேலும் மேலும் படித்ததை சிந்திக்கின்றோம். நடத்துபவன் ஒருவனே என்பதை அறிந்து விட்டோம் என்றால், எந்த வழியில் நின்றால் எங்களுடைய ஆன்மாவுக்கு நன்றோ, அந்த வழியில் நிற்க பழகுவோம் என்றது. இந்த அன்பர் எனக்கு இந்த கதையை இன்று காலை கூறிய போது அவருடைய முகத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சி உரிய காரணம் நாளையான் சத்சங்கமும் நாளையான் வகுப்பில் கலப்பதும் என்பது நான் நினைக்கின்றேன் நிச்சயமாக. ஏனென்றால் இப்படியான துன்பம் கலந்த விஷயத்தை சொல்லும் போது முகம் நிச்சயமாக துன்பமாகத்தான் இருக்கும். ஆகவே இதை ஒரு கருத்து பதிவுக்காக இங்கு எடுத்திருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் இதை எங்களுடைய வாழ்க்கையிலும் காண்போம். அது நிகழ்வாக பல முறை நடக்காவிட்டாலும் சில முறையாவது வரலாம். அதுவும் வந்தால் நாங்கள் அந்த நேரத்தில் எங்களை எப்படி சுதாகரிக்க வேண்டும், எப்படி நாங்கள் அதிலிருந்து எங்களை நாங்கள் விடுவிக்கலாம் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். இங்கு இன்னொரு கருத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். பேராசிரியர் சொன்னதை, அதாவது இந்த நிகழ்வுகளை வைத்து நாங்கள் இந்த சைவ சித்தாந்தம் படித்து கொண்டிருக்கின்றோம், அடிப்படை அறிவு. இதை போய் நாங்கள் எங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு சொல்லக்கூடாது இந்த நேரத்தில் என்று அவர் மிகவும் அதை ஆணித்தரமாக தன்னுடைய வகுப்பில் சொல்லுகின்றார் பேராசிரியர். அதற்குரிய காரணம் என்னென்றால், எல்லா ஆன்மாக்களுடைய அறிவுத்திறனும் ஒன்றல்ல. அங்கு போய் நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் இப்படி சொல்லப்படுகின்றது, இவையெல்லாம் நடப்பது வினையால்தான், எல்லாரும் அவரவர் வந்த வினையே அவரவர் அனுபவிக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த உலகியலில் கூடுதலாக இருக்கும் குடும்பத்தில் குழப்பம்தான் வருமே தவிர அங்கு தெளிவு பிறக்காது. ஆகவே இப்படியான விடயங்களை நாங்கள் அங்கு கூறக்கூடாது. அதே நேரம் நாங்கள் என்ன செய்யலாம் என்று சிந்தித்தோமாக இருந்தால், அவர்கள் வழி நின்று அவர்களை மகிழ்விப்பதுதான் எங்களுக்கு நன்று. ஆனால் யாராவது ஒரு ஆன்மா உங்களை தேடி வந்து, நான் துன்பப்படுகின்றேன் இந்த நிகழ்வால், எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்று உங்களிடம் வழி கேட்டால், அந்த நேரத்தில் நீங்கள் சுருக்கமாக இறைவனை முன்வைத்து இந்த குறுகிய விளக்கத்தை மாத்திரம் சொன்னால் அந்த ஆன்மா சில நேரம் சாந்தி அடையலாம், மனச்சாந்தி அடையலாம். ஆகவே அங்கு நாங்கள் இவற்றை படித்து விட்டோம் என்பதற்காக இதை தூக்கி வீச முடியாது. ஏனென்றால் இது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. இதை நாங்கள் பேசும்போது மிகவும் கவனமாக அந்தந்த இடத்தில் நாங்கள் இதை சொல்ல வேண்டும். சொல்லக்கூடிய முறையில் சொன்னால்தான் அந்த சித்தத்துக்குள்ளும் போகும். இதை நான் சொல்ல பிறகு உங்களுக்கு இது ஒரு காமன் சென்ஸானே, இதை நாங்கள் சரியா செய்வோம் என்று சொன்னாலும், அப்படியான நிலைகள் வரும்போது இவை உங்களை அறியாமலே முன்வரும். வந்தால் கூட இடம் பார்த்து தருணம் பார்த்து அந்த ஆன்மா தேடினால் மாத்திரம் நீங்கள் இவற்றை சொல்லி சாந்தப்படுத்தலாம் என்று பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார், நான் சொல்லவில்லை. ஆகவே இந்த அன்பருடைய செய்தியை வைத்து இப்படியான ஒரு கருத்து பரிமாற்றத்தை இன்று அதற்கு பதிலாக பார்க்கின்றேன். பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் முழுமையாக, அவர்களுடைய உதவிதான் பேராசிரியர் மூலம் கிடைத்த உதவி. அடுத்த கேள்வி வந்திருக்கின்றது, நான் எப்படி பதிஞானம் சிவலோகம் அடையலாம் என்று ஒரு அன்பர் கேள்வி போட்டிருக்கின்றார். நான் இப்போது கிரியா யோகா முறைப்படி ஆன்ம ஈடேற்றம் அடையலாம் என்று கிரியா யோகத்தை பயின்று வருகின்றேன் 4 வருடங்களாக. இப்போது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படித்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே அந்த ஆன்ம ஈடேற்றத்தை விட அதற்கு மேலதியான படி ஆக ஒரு படி இருக்கின்றது, அது பதிஞானம் என்று ஓரளவு புரிந்து கொள்கின்றேன். அதை பெற ஞானம் என்றும் சொல்லலாம் என்று சொல்லுகின்றீர்கள். இந்த ஞானம் அதை சிவலோகமுத்தி என்றும் நான் படித்திருக்கின்றேன் என்னுடைய சமயத்தில் முந்தி. அந்த நிலையை நான் எப்படி அடையலாம் என்பது இந்த அன்பருடைய கேள்வி. இந்த விளக்கத்தை தந்து இந்த கேள்வியை போட்டிருக்கின்றார். முதலாவது முக்கியமான பதில், நாங்கள் எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டியது, நீங்கள் சிவலோகமுத்தியை அடைய முடியாது. இது நான் சொல்லவில்லை, பேராசிரியர் சொல்கின்றார். ஏன் அடைய முடியாது? எல்லாவற்றையும் செய்பவன் இறைவன் என்று ஒரு பொது கருத்தை நாங்கள் படித்திருந்தாலும் அதற்கு மேலான ஒரு சிறப்பு கருத்து ஒன்றிருக்கின்றது. பதிஞானத்தை இறைவனால் மாத்திரம்தான் தர முடியும். திருவருளால், குருவருளால் கூட தர முடியாது என்பது இங்கு மிகவும் முக்கியமான ஒரு தகவல். இந்த பதிஞானம்தான் சிவலோகமுத்தி. ஆகவே எங்களுக்கு பாபாஜி குருவாக சத்குருவாக இருந்தாலும் அந்த நிலை வரைத்தான் அவர் கொண்டே விடுவார் என்று அவர் திட்டவட்டமாக தன்னுடைய புத்தகத்திலும் கூறுகின்றார். எங்களுடைய குருமார்களும் ஆன்ம ஈடேற்றம் வரைக்கும் கொண்டே விட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த சைவ சித்தாந்தத்தை படித்த பின்தான் தெரியும், நாங்கள் இறை அடி வரைக்கும் எங்களுடைய குருவருளால் செல்லலாம், குருவின் அருளால் செல்லலாம், அந்த நிலை வரையையும் அடையலாம் எங்களுடைய பயிற்சிகள் மூலம். ஆனால் இறுதி நிலையான பதிஞானத்தை இறைவன்தான் உங்களுக்கு தர வேண்டும். அங்குதான் நாங்கள் வரிசையில் நிற்போம் இறுதி நேரத்தில் என்று பாபாஜியும் சொல்கின்றார் தன்னுடைய புத்தகத்தில். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு, இந்த சிவலோகம் எப்படி அடையலாம் என்பதற்கு முதலாவது நாங்கள் தெளிவு பெற வேண்டும், நாங்களாய் அடைய முடியாது சிவலோகம் மாத்திரம். அதற்குரிய படிமுறைகள், நாங்கள் குருவர் மூலம் செல்கின்றோம், பாபாஜி மூலம் செல்கின்றோம், அது இருக்கின்றது. ஆனால் இறுதி நிலையாகிய சிவலோகத்தை எப்படி அடையலாம் என்று கேட்டால், அது இறைவனால் தான் உங்களுக்கு தர முடியுமே தவிர நாங்கள் ஒருவருமே அதை அடைய முடியாது. இறைவன் தந்தால் அடைகின்றோம். அந்த நிலைக்கு உயர்த்துவதற்குத்தான் எங்களுக்கு சத்குரு இருக்கின்றார். அதன் பின் இறைவன் தான் அதை தர வேண்டும் என்பது முதல் பதில். இனி இதை எவ்வாறு இந்த நிலைக்கு போகலாம் என்று இந்த அன்பருடைய கேள்வியை சிறிது விஸ்தரித்து பார்த்தால், சைவ சித்தாந்த முறைப்படி நான்கு நெறிகளில் நின்று அதை அடையலாம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. சரியை, கிரியை, யோகம், ஞானம். அந்த வழிகளில் நின்று இறுதியாக ஞான வழியிலும் நின்று இதை 16 பிரித்திருக்கின்றார்கள். சைவ சித்தாந்தமும் சொல்லி இருக்கின்றது. யோகி ராமையா அவர்களும் கிரியா யோகத்தில் அதை சொல்கின்றார் பாபாஜி சொன்னதாக. அதாவது சரியை, கிரியை, யோகம், ஞானம் 16 முறைகளில் வழிகளில் செல்ல வேண்டும். சரியை சரியை, சரியை கிரியை, சரியை யோகம், சரியை ஞானம் போல் கிரியை யோகம் ஞானத்தில் நிற்க வேண்டும். இங்கு பதிஞானம் என்று எங்கு வருகின்றது என்றால், இந்த 16 இறுதியான பெட்டியில் இருக்கும் ஞானத்தில் ஞானம் என்ற ஒரு நிலைக்கு வரும்போதுதான், அந்த நிலையிலிருந்துதான் நாங்கள் சிவன் அருளால் அந்த பதிஞானத்தை அவர் அருளினால் பெறலாம். ஆகவே இந்த 16 நிலைகளையும் தாண்டுவது, பல நிலைகளை நாங்கள் பழைய பிறப்புகளில் தாண்டி வந்துள்ளோம் என்று சைவ சித்தாந்தம் சொல்வதாக பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார். ஆகவேதான் ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த பிறப்பில் இந்த உடலில் எங்கெங்கு நிற்கின்றோம் என்று எங்களுக்கு புரிகின்றது. எங்களுடைய அறிவுத்திறனை எவ்வாறு எடுக்கின்றோம், அதன் மூலம் நாங்கள் எங்கு நிற்கின்றோம் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த 16 இந்த உடலில் நாங்கள் முதலாவது பெட்டியிலிருந்து சரியையில் சரியையிலிருந்து தான் தொடங்குகின்றோம் என்பது அல்ல. அதுவும் திட்டவட்டமாக சைவ சித்தாந்தம் சொல்லித் தந்திருக்கின்றது. நாங்கள் இந்த 16 படிநிலைகளில் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கின்றோம். நிச்சயமாக யோக சாதகர்கள் யோக நிலையில் இருக்கின்றார்கள். அது யோகத்தில் சரியையாக இருக்கலாம், யோகத்தில் கிரியையாக இருக்கலாம், யோகத்தில் யோகமாக இருக்கலாம், யோகத்தில் ஞானமாக இருக்கலாம். அதுதான் எங்களுடைய தற்போதைய நிலை. அதில் இருந்து நாங்கள் ஞான நிலைக்கு செல்வோம் என்பதை யோகி ராமையா அவர்கள் அந்த அட்டவணைப்படுத்துவதன் மூலம் சூட்சுமமாக தந்திருக்கின்றார். விரிவாக தரவில்லை, ஆனால் அதுதான் அதனுடைய பொருள் என்பதை இப்போது சைவ சித்தாந்தம் படித்து கொண்டு வருவதால் அந்த அடிப்படை கருத்திலிருந்து அது மிகவும் நன்றாக புலப்படுகின்றது. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு நாங்கள் இவற்றை சிந்திக்கலாம். மற்றது இன்னொரு விடயத்தை நாங்கள் இந்த விடயத்திலேயே மணிவாசகரை வைத்து படித்ததை இங்கு கொண்டு வருவோம் என்றிருக்கின்றேன். பேராசிரியர் சொன்னதுதான் அவர் போட்ட அறிவு பிச்சை. யான் இதை அறிய மாட்டேன் என்னுடைய உயிரில். எல்லாம் சைவ சித்தாந்தத்தில் இருந்து கிடைத்த விடயங்கள். அதாவது மணிவாசகரிடம் மணிவாசகர் இந்த திருவாசகத்தை அருளும் போது இறைவன் சொல்கின்றார், தான் ஊழிக் காலத்தில் இருக்கும் போது தான் இதை படிப்பதற்கு இந்த திருவாசகம் என்ற நூல் தேவை என்றபடியால் மணிவாசகன் அதை படிக்கும் போது நான் அதை எழுதினேன் என்று தில்லையில் சொல்கின்றார். அதாவது அது பேரூழிக் காலம் என்று சொல்கின்றது சைவ சித்தாந்தம். ஆகவே நாங்கள் இறைவன் அந்த பேரூழிக் காலத்தில் இருக்கும் போதுதான் இன்னொரு விடயம் நடைபெறுகின்றது. என்ன? அவருடைய நடனம் நிற்கின்றது, அந்த கணத்தில் நிற்கின்றது. ஏனென்றால் இறைவன் நடனம் ஆடினால்தான் இந்த உலகம் இயங்கும் என்று எங்களுக்கு தெரியும், படித்திருக்கின்றோம். பேரூழி காலத்தில் மிஞ்சி இருப்பவன் அவன் ஒருவனே அந்த கணத்தில். ஆகவே அந்த கணத்தில் அவன் ஓய்வில் இருக்கின்றான். நடனம் இல்லை, உலக அசைவுகள் இல்லை, ஒரு பொருட்களும் இல்லை, எல்லாமே ஒடுக்கப்பட்ட நேரம். அந்த நேரத்தில் தான் படிப்பதற்கு ஒரு நூல் வேண்டுமென்றுதான் இந்த திருவாசகத்தை நான் எழுதுகின்றேன் என்று திருவாசகத்தை பற்றிய செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அருளாளர்களால். இது அறிந்தவையே. ஆகவே அப்படியான இறைவன் மீண்டும் இந்த உலகத்தை சைவ சித்தாந்த முறைப்படி சொன்ன 36 தத்துவங்கள் மூலம் மீண்டும் படைக்கின்றான் அந்த ஊழிக்காலத்தில். அது படைத்த பின்தான் நாங்கள் இப்போது இதில் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் புறவி கடலில் என்பது சைவ சித்தாந்தம் சொல்லி தந்திருக்கின்றது. ஆகவே இதை இங்கு என்னத்துக்கு நினைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றால், நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இறுதியில் இறைவனால்தான் அந்த ஞானத்தை எங்களுக்கு தர முடியும், அவன் ஒருவனே, பேரூழிக் காலத்திலும் அழிய முடியாதவன், அழியாத ஒரு ஆன்மா என்று கூட நீங்கள் சொல்லலாம். அழியாத ஒரே ஒரு பொருள் பரம்பொருள். ஆகவே அவன் தந்தால்தான் அந்த சிவகதி அல்லது சிவலோகம் என்பதை நாங்கள் படித்து கொண்டிருக்கின்றோம். அதை பற்றி சிந்தித்து பார்க்கலாம், பார்க்க வேண்டும். தெளிவினிலை ஒரு நேரம் கிட்டும். இதைவிட மாணிக்க வாசகர் ஒரு இடத்தில், பேராசிரியர் சொன்னதுதான், இந்த கேள்விக்கு உரிய ஒரு இடத்தில் அதை கூறலாம் என்று பல காலம் இருந்தேன். இன்று அந்த கேள்வி வந்தபடியால் அவற்றையும் கூறுகின்றேன். மணிவாசகர் ஒரு இடத்தில் சொல்கின்றாராம், தான் ஆறு நிலைகளை கெட்டேன் என்று. ஆறு நிலைகளை தன் தான் ஆறு நிலைகளை கெட்டேன் என்றால், அந்த ஆறு நிலைகளை தாண்டினேன் என்று பரம்பொருளின் உதவியினால். அந்த ஆறு நிலைகளை அவர் என்னவென்று சொல்கின்றார், கிரியா யோகத்தில் நாங்கள் ஆறினை அகற்றுக, ஆறினை சேர்க்க என்று படித்திருக்கின்றோம். அது இயமன் நியமமாகவும் சொல்லப்படலாம் பதஞ்சலி யோகத்தில். அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் ஆறு நல்ல விடயங்களை சேர்த்து, நல்ல விடயங்கள் செய்வதை சேர்த்து, ஆறு கெட்ட விடயங்களை விடுவது என்பது அதனுடைய பொருள், அது உலகியலில். ஆனால் மணிவாசகர் சொன்னது, அவருடைய ஞான இடத்தில் அவர் என்னத்தை விட்டார் என்பதை அதை சொன்னார் என்று பேராசிரியர் உணர்வு மூலமாக அதை சொல்லியிருக்கின்றார். அவர் சொன்ன விதம் மிகவும் அருமையாக இருந்தது. நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்த அடிப்படை கருத்துத்தான். ஆனால் இந்த மணிவாசகர் சொன்ன பாடலில் வந்த விதத்தை உங்களுக்கு அப்படியே தருகின்றேன். அதாவது முதலாவது அவர் சொல்கின்றார், மணிவாசகர் தன்னுடைய பாடல் மூலம், ஊன் கெட்டேன் என்று. ஊன் என்று அவர் சொல்வது இங்கு உடல் கெட்டேன் என்று சொல்கின்றார். அந்த உடல் கெட்டேன் என்பதை அவர் என்னென்று உணர்ந்தார் என்று மணிவாசகர் சொல்கின்றார் என்று பேராசிரியர் சொல்கின்றார் என்றால், நான் வேறு, என்னுடைய உடல் வேறு என்பதை அறிந்தவுடன் என்னுடைய ஊன் ஆகிய உடலை நான் கெட்டேன், விட்டேன் என்றது கெட்டேன் என்று சொல்கின்றார் அந்த பாடல் மூலம். அதற்கு அடுத்ததாக சொல்கின்றார், உயிர் கெட்டேன், உடலின் பின் உயிர். அதையும் சைவ சித்தாந்த தத்துவ அடிப்படையில் தான் சொல்கின்றார் மணிவாசகர். இந்த உயிர் என்பது ஆன்மாவினுடைய இன்னொரு பெயர். அந்த உயிர் என்ற பெயர் வந்ததுக்குரிய காரணம், எங்களுடைய உடலில் பிராண வாயு இயக்கத்தில் இருக்கும்போது இந்த ஆன்மாவினுடைய பெயர் உயிர். நாங்கள் இறக்கும் போது இந்த பிராணவாயு எங்களை உயிர், இந்த ஆன்மாவை விட்டு பிரிகின்றது. அந்த நேரம் இந்த உயிர் என்ற பெயரும் சொல்லப்படுவதில்லை, ஆன்மா என்றே சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த உயிரை பற்றி அறிந்து கெட்டேன் என்று மணிவாசகர் சொல்லுகின்றாராம். அதாவது ஆன்மாதான் இறுதியில் உண்டு, உயிர் என்று சொல்வது இந்த உடலில் மாத்திரம்தான். ஓ, எந்த உடலிலும் எடுக்கும் போது வந்து போகக்கூடியது, அது வந்து போகக்கூடியது அந்த பிராணவாயு இயக்கத்தால். இது ரெண்டாவது மணிவாசகர் சொல்லுகின்றார். எவ்வளவு அற்புதம், சைவ சித்தாந்தத்தையே தொடுகின்றது. மூன்றாவது சொல்லுகின்றார், உணர்வு கட்டேன். அது மூன்றாவது, தான் அடைந்த நிலையைத்தான் மணிவாசகர் இங்கு சொல்லுகின்றார். அழுதழுது உணர்வு கட்டேன் என்று சொல்கின்றார். உணர்வு என்று அவர் சொன்னது என்ன மாதிரி என்று பேராசிரியர் சொல்கின்றார் என்றால், என்னுடைய அறிவு நிலையை கெட்டேன். அதற்குரிய விளக்கம் பேராசிரியர் என்ன கொடுக்கின்றார் என்றால், என்னுடைய சிற்றறிவு தான் பெரிய அறிவு என்று நான் இருந்தேன், மணிவாசகர் சொல்லுகின்றார். ஆனால் அதை விட ஓர் அறிவு உண்டு, அதுதான் பேரறிவு என்பதை உணர்ந்தேன். அதிலிருந்து என்னுடைய அறிவை கெட்டேன். அறிவு என்று சொல்லுவது அவருடைய பாடலில் உணர்வு என்று வருகின்றது, அதன் பொருள் அறிவு. இது மூன்றாவது நிலை. நான்காவது நிலையாக அவருடைய பாடலின்படி, எண்ணம் கெட்டேன். எண்ணம் என்று சொல்வது மனம். மனம் கெட்டேன் என்று மணிவாசகர் சொல்கின்றார். பேராசிரியர் அதற்கு கொடுக்கும் விளக்கம் என்னவென்றால், இந்த மனம் என்பதுதான் எங்களை ஆட்டி படைக்கின்றது. குரங்கு என்றும் சொல்லுகின்றார்கள் சில அருளாளர்கள். எவ்வாறு இந்த மனம் ஆட்டி படைக்கின்றது என்று இந்த 36 தத்துவங்களில் இருந்து படித்து விட்டோம். எப்படி எங்களுடைய வெளிக்கருவிகளிலிருந்து வரும் விடயங்கள் முழுத்தலையும் இந்த மனம்தான் அகக்கருவி இதிலிருந்து எடுத்து அதை பரிசீலனை செய்து புத்தி அகங்காரம் சித்தத்துடன் எங்களை ஓட வைக்கின்றது, பேய் பிடித்தது போல. ஆகவே அதை உணர்ந்தேன். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து சொல்லும் விடயத்தை மணிவாசகர் உணர்ந்திருக்கின்றார். அதை உணர்ந்தவுடன் இந்த மனம் என்பது தேவையில்லற்ற விடயம் என்றதை அவர் உணர்ந்ததால் அவர் அந்த நிலையையும் கெடுகின்றார், கெட்டேன் என்று போடுகின்றார். அதான் மனத்தை வெல்வது. அதற்கு பிறகு இன்னும் ரெண்டு விடயம்தான் இருக்கின்றது என்று அவர் சொல்லி அந்த இடத்தில் நான் எனது என்று ரெண்டையும் வென்றேன் என்கின்றார். அதாவது நான் என்பதும் ஒன்று இல்லை, எனது என்பது ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆன்மாவே, இவற்றை நடத்துபவன் இறைவனே என்று இந்த ஆறையும் விட்டு நான் உன்னிடம் வருவதற்கு தயாராகி விட்டேன் என்று அந்த பாடலை பாடுகின்றாராம். என்னுடைய அறிவு நிலைக்கு பேராசிரியர் சொன்னதை வைத்து இதை இங்கு விளக்கத்திற்கு கொண்டு வருகின்றேன். ஏனென்றால் சிவலோகம் போவது எப்படி என்று இந்த அன்பர் கிரியா அன்பர் கேட்டபடியால் அவருக்கு இதையும் விளங்கப்படுத்துகின்றேன். இதைத்தான் நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் நாங்கள், அதாவது சகல வர்க்கத்தினர், மணிவாசகர் ஞான வர்க்கத்தினர், அவருடைய நிலை வேறே சுத்த நிலை, நாங்கள் சகல வர்க்கத்தினர் இந்த 16 நிலைகளில் இருக்கின்றோம். இறுதி நிலைக்கு முதலாக, ஞான நிலைகளுக்கு முதலாக, கடைசி 4 ஞான நிலைகளுக்கு முதலாக இருக்கின்றோம். ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். ஆகவே எங்களுடைய சகல வர்க்கத்தினருக்கு என்ன மாதிரி நாங்கள் படிக்கின்றோம் என்றால், சைவ சித்தாந்தத்தில் இருவினை ஒப்பை நோக்கி செல்கின்றோம். அதற்கு நாங்கள் உண்மையாக வாழ வேண்டும், உண்மையில் நிற்க வேண்டும், சைவ சித்தாந்தத்தில் கிரியா யோகத்தில் சொன்ன வழிகளில் நின்று செயலாற்ற வேண்டும், தொண்டில் இயங்க வேண்டும். இவற்றையெல்லாம் பின்வற்றி கொண்டு வரும்போது நல்வினை தீவினைகளை நாங்கள் சமனாக பார்க்கும் நிலை தென்படும். அதன் வழி நிற்கும் போது மலப்பரிபாகம் கிடைக்கும். மலப்பரிபாகத்தின் நிலை நிற்கும் போது சத்தினி பாதம் கிடைக்கும். இந்த சத்தினி பாதம் கிடைத்தவுடன் நாங்கள் இறை திருவடியில் பதி ஞானத்திற்காக காத்திருக்கின்றோம் என்று படித்திட்டோம். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அதை மணிவாசகர் ஆறும் கெட்டேன் என்று ஞான நிலையில் பாடுகின்றார். ஆகவே இந்த ரெண்டு வழியையும் அவருடைய கேட்ட கேள்விக்கு பதிலாக தேடி கண்டுபிடித்தேன் என்று இதை பேராசிரியர் சொல்லி 2 வருடங்கள் 3 வருடங்கள் ஆகின்றன. ஆகவே ஒரு அருளாளருடைய வாக்கை வைத்து இந்த கேள்விக்கு பதில் கண்டோம். இதில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்தால் பாபாஜி பரம்பொருள் அதை மன்னித்தருள வேண்டும். முடிந்தளவில் இந்த விடயத்தை உங்களுக்கு இன்று கொணர்ந்தேன் இந்த கேள்வி மூலம். அதற்கு நான் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்கின்றேன். ஓம் கிரிய பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. நன்றி. இப்போது இறைவனையா அனுப்பியிருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவனையா மியூட்டில் இருக்கின்றீர்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கத்தை லண்டன் மாநகரிலிருந்து செயற்படுவதற்கு பாபாஜியின் அருளாசி கிடைக்கப்பட்டதை விட்டு முதற்கண் பாபாஜிக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இன்றைய சச்சங்கத்தில் முதலாவதாக துன்பகரமான நிகழ்வும் மாறி அடுத்தடுத்து நடைபெறும் போது அதை பற்றிய சாதாரண கேள்விக்கு சுருக்கமாக தெளிவான பதில்கள் கிடைக்கப்பட்டது. அதாவது இரண்டு ஆன்மாக்களின் வினைகள்தான் இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் காரணமாகும் என்பதை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் மூலம் தெளிவாக விளக்கப்பட்டமையால் இரியாசாரர்களுக்கு தெளிவு கிடைத்திருக்கும் என நினைக்கின்றேன். எனவே இன்றைய முதல் கேள்விக்கு இன்றைய சற்சங்கத்தில் கூறப்பட்ட பல கருத்துக்கள் மிக எல்லாருக்கும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய தெளிவை தந்தது. ஏனெனில் நாங்களும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இப்படி நிகழ்வுகள் வரும்போது பலர் அறிவுத்திறன் இன்மையால் பல சங்கங்களை ஏற்படுகின்றது. எனவே இதன் பிறகு இன்றைய சற்சங்கத்தின் பின்பு அவ்வாறான இதில்லாமல் அந்த அறிவுத்திறன் இருப்பதால் அவர்கள் சரியான முறையில் நடந்து கொள்வதற்கு இன்றைய சற்சங்கம் மிக உதவியாக இருக்கும் என நினைக்கின்றேன். அடுத்ததாக இரண்டாவது அன்பரின் கேள்வி, நாங்கள் எப்படி பரிஞானத்தை பெறலாம்? அதற்கும் நாங்கள் பரலோக முக்தியை அடைய முடியாது, ஏனெனில் பரிஞானமாகிய பரலோகிய முக்தியை பரம்பொருள்தான் தர வேண்டும். அப்படி தந்தால்தான் அடையலாம். அதற்கு யோகி ராமையா அவர்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற 16 நிலைகளில் சரிகையின் மூலம் அடையலாம் என விளக்கிய கருத்துக்கள் மிக தெளிவாக உங்களால் விளக்கப்பட்டது எல்லாராலும் இலகுவாக உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அடுத்து மற்றும் மணிவாசகர் கூறிய கருத்துக்களையும் தெளிவாக விளக்கப்பட்டமையால் கிரியாசாரர்களுக்கு கூடிய உணர்வு நிலையை அடைந்திருப்பார்கள் என நினைக்கின்றேன். எனவே இன்றைய சற்சங்கத்தில் இருந்து இரண்டு கேள்விகளிலும் இருந்து கிரியாசாரர்கள் பலவிதமான தெளிவுகளை பெற்று இந்த தெளிவு மூலம் பல நன்மைகளை பெறுவார்கள் என நினைக்கின்றேன். நன்றி. ஓம் கிரியா பவாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி இளவனையா. ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. நீங்கள் இலங்கை இல்லாமல் லண்டன் மாநகருக்கு சென்றிருந்தாலும் அங்கிருந்து சத்சங்கத்தில் தொடர்ச்சியாக இருக்கின்றீர்கள். அதுதான் வெற்றி. ஏனென்றால் சத்சங்கம், நீங்கள் எவ்வளவு தூரம் இந்த உலகத்தில் அங்கிருந்து எங்கு பயணித்தாலும் சத்சங்கத்துக்குள் இருப்பதுதான் உங்களுக்கு உங்களுடைய இறுதி வெற்றியை தரக்கூடிய நிலையை உங்களுக்கு தரும் என்பதை மறந்து விடாது. அதில் கலந்து கொள்கின்றீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம.
விரிவாக பாபா அருளார மாணிக்க வாசகருடைய கருத்து, அதை விரிவுபடுத்தி சொன்ன வள்ளலாருடைய கருத்து எல்லாம் அடங்கிய ஒரு பதிலாக அந்த ஞானம் பெறக்கூடிய ஆன்மா எந்த நிலையில அதை அடையும் என்றிருக்காரு. ஆனா இது வந்து இன்னும் பல முறை பேசணும். திருப்பி திருப்பி அதை செய்தி கொண்டு வந்து பேசினாதான் நம்ம ஆன்மாவுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். பரவாயில்ல பரவாயில்ல, இன்னைக்கு ஆரம்பிச்சது பரவாயில்ல. இடையிலடையில் அந்த வாய்ப்பை வந்து பாபாஜி நமக்கு ஏற்படுத்தி இருப்பார். கொடுக்கக்குள்ள அதை இன்னும் அதை விரிவா நம்ம நல்ல நல்ல கேள்வி நல்ல அந்த பதினா ஞானம் பெறக்கூடிய ஒரு விஷயம் இறைவன் எப்போ அது நமக்கு கொடுக்குறான்ன்ற விஷயத்தையும் நம்ம அதுல இருந்து கொண்டு வரணும். அது இன்னும் நமக்குடைய அறிவு நிலைக்கு இடம் அது நமக்கு புலப்படும். அதுவும் பாபாஜியே நடத்தி வைப்பார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. அந்த நம்பிக்கை அடிப்படையில நம்ம பயணிக்கிறோம். கண்டிப்பா அது நமக்கு கிடைக்கும். அது ஒரு முக்கிய விஷயம். எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த நிலையை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த யோக பாதையில நம்ம சென்றிருப்போம். கண்டிப்பா அந்த யோகத்துடைய படிக்கல தான் நம்ம ஏறிப்போம். நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை எழுப்பி வச்சுக்கணும். அது என்னைக்கு அடைய போறான்றது அவர் கையில இருக்கு. நாம அந்த படிக்கல நிக்கிறோம்ன்ற ஒரு தெளிவை மட்டும் நம்ம கொடுத்தா கண்டிப்பா எல்லா உணர்வு நிலையும் நமக்கு அவங்க ஏற்படுத்தி கொடுக்கறதுதான். எல்லா மகாமார்களும் நமக்கு பாடுபடுறாங்க. அதுக்கு இறைவன் ரொம்ப கருணை புரியறாரு சொல்லி மாணிக்க வாசகர் சொல்றாரு. அதுல இந்த விஷயத்துல அப்பர் வந்து ரொம்ப தீவிரமா சொல்றாரு. அவருடைய இதுல நான் பார்க்கறதுல அவர் வந்து ரொம்ப தீவிரமா சொல்றார். அந்த வகையில இந்த சத்சங்கம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இந்த நிலையெல்லாம் எடுத்துதான் நம்மள இவ்வளவுலாம் சொல்லி நம்மள கொண்டு வந்து பாபா கொஞ்சம் வழி நடத்தாருன்ற உணர்வு எனக்கு, அந்த உணர்வு நிலையை எல்லாரும் பெறணும், கண்டிப்பா பெறுவீங்க. நீங்க அவரோட பாபாஜியோட நெருக்கமா இருக்கிறதுக்கு எந்த அன்பு வழியோ அதை நோக்கி போக்குல இது எல்லாமே நமக்கு கொண்டு வந்து மகான்மார்கள் சொல்லிருக்காங்க. அந்த வகையில நின்னா எல்லா நிலையும் நமக்கு உணர்வு நிலையிலே காட்டுவாங்க, அதுல எந்த சந்தேகம் இல்லை. அதுதான் மகான்மார்கள் சொல்லியிருக்காங்க, நாம சாதாரண ஆளு சொல்ல. அப்போ அவங்க வார்த்தை பொய் கிடையாது, உண்மை சத்தியம் நித்தியம். வகையில பாபாஜி சொல்லி ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நம. மிகவும் அருமையாக கதியனைய அதை முடித்து வைத்திருக்கின்றீர்கள். அதிலிருந்து சுருங்க சொல்ல போனால், நாங்கள் கற்றது கையளவு, கல்லாதது கடலளவு, சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் என்பதை இங்கு அது திட்டவட்டமாக பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் உங்கள் வாய் மூலம் அது இன்று கிடைத்திருக்கின்றது. அதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். நாங்கள் ஓரளவு புரிந்துவிட்டோம் இந்த முறையை அல்லது இந்த வழிமுறைகளை பற்றி கேட்டுவிட்டோம் என்பதால் அவ்வளவுதான் சொன்னது என்பது இல்லை என்பது நாசூக்காக பாபாஜி சத்சங்கத்தில் வெளிப்படுத்தி இருக்கின்றார் பரம்பொருள் பாபாஜி அவர்கள். அதுதான் இந்த சத்சங்கத்தின் மகிமை. அது ஓரளவு தெரிஞ்சிருந்தாலும் அதை பற்றி சிந்திப்பதற்கு அடியேனுக்கு ஒரு சந்தர்ப்பம். ஆகவே இன்று சொன்ன விடயங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க பேராசிரியரால் சொல்லப்பட்ட விடயம். அவருக்கு பல கோடி வணக்கங்கள். என்று இந்த விடயத்தை நான் ஓரளவு என்னுடைய பாணியில் அதை உங்களுக்கு சேரக்கூடிய முறையில் இலகுவாக சொல்லியிருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். ஆகவே கார்த்திகேயா சொன்னதுதான் உண்மை. இதில் இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது. பாபாஜி அதை இந்த சத்சங்கத்துக்குள் கொண்டு வருவார் என்று அவர் நம்புகின்றார். அதுவும் உண்மை என்று நான் நம்புகின்றேன். ஆகவே கிடைக்கும் போதெல்லாம் இது உங்களை வந்து சேரும். ஆகவே நீங்கள் இவற்றை ஓரளவு தெளிவுக்கு கொண்டு வர வேண்டும். இன்று இந்த அந்த உலகியலுக்குரிய கேள்வி வந்ததிலிருந்து மற்ற கேள்வியும் இன்று வந்தபடியால் அதை இந்த தூரத்துக்கு சிந்திக்க வைத்தது இன்று காலையில் என்னை. ஏனென்றால் சுருக்கமாக சிவலோகமுத்தி பதிஞானம் என்று பிரக்கெட்டுக்குள் போட்டு எழுதியிருந்தார் அந்த அன்பர். அதை சுருக்கமாக நான் சொல்லியிருக்கலாம். இருவினை ஒப்பு முதலாவது படி, இரண்டாவது படி மலப்பரிபாகம், மூன்றாவது படி சத்தினி பாதம். இதன் வழி நின்றால் பதிஞானத்துக்கு செல்லலாம். அதன் பின் இறைவன் அதை அருளுவார் என்று சொல்லி ஒரு 30 செகண்டில் அதற்கு பதில் கண்டு சொல்லி முடித்திருக்கலாம். ஆனால் அந்த சிந்தனை இவ்வளவு தூரத்துக்கு ஊடுருவி இப்படி ஒரு உபமானம் பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார் 2-3 வருடங்களுக்கு முதல் என்பது சிந்தைக்கு வந்து, அதை விட சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தும் சிறிது விளக்கமாக செல்லும் நிலையை பாபாஜி ஊட்டி அதற்குரிய பதிலை எடுத்தோம். ஆகவே இந்த சத்சங்கத்தில் என்ன நடக்கின்றது, எப்படி நடக்கின்றது என்று சிறிது இருந்து பின்னோக்கி சிந்தித்து பார்க்கும் போது பல அற்புதமான விடயங்கள் வருகின்றது. அதற்குரிய காரணம் அருளாளர்கள் நிரம்பிய சத்சங்கமாக அமைகின்றது. சத்சங்கம் என்பது அதுதான். ஆகவே எல்லா அருளாளர்களுக்கும் பாபாஜி பரம்பொருளுக்கும் நன்றி சொல்கின்றேன். ஓம் கிரிய பாபாஜி நமோ சிவாய நமோ.